நேயர்களை நாம் கேட்டுக்கொண்டிருப்பது 107.4 MHz அலைவரிசையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி.
சமுதாய வானொலி நமக்கு இப்ப வந்தாச்சு, அதனால நாம் பெறுவோம் எத்தனை எத்தனை சேவை. ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார்மர்ஸ் எல்லாருக்கும் இதுதானே தேவை. விவசாயத்தில் வளம் பெறவே இது ஒரு அரிய வாய்ப்பு. அதனாலே இப்போதே எல்லாரும் கேளுங்க 107.4
இ-கம்யூனிட்டி எஃப்எம் 107.4.
சிறுதானியங்கள் உற்பத்தி மற்றும் மதிப்பு கூட்டுதல் தொழில்நுட்பங்கள் சமுதாய வானொலி வேளாண்மை பள்ளி பாடம். இந்த நிகழ்ச்சியை வழங்குபவர்கள் நபார்டு.
ஆண்டுகளாய் கிராமங்கள் அனைத்தையும் இணைக்கிறது நபார்டு. கிராமங்கள் செழிக்க, தேசம் செழிக்கும்.
நேயர்களே, சிறுதானியங்கள் உற்பத்தி மற்றும் மதிப்பு கூட்டுதல் தொழில்நுட்பங்கள் அப்படிங்கிற பாடத்தொடரில் இன்னைக்கு நம்ம கேட்க போறது 13வது பாடம், சத்தான சுவையான சிறுதானிய உணவு வகைகள் தயாரிப்பு. இதுக்கு முந்தைய பாடங்களில் நம்ம சிறுதானிய உற்பத்தியினுடைய முக்கியத்துவம் பற்றியும், உற்பத்தியை பொறுத்த வரைக்கும் முக்கியமான விஷயங்களான உயர் விளைச்சல் ரகங்கள், நல்ல மகசூல் பெறுவதற்கான தொழில்நுட்பங்கள், பயிர் பாதுகாப்பு இப்படி நிறைய விஷயங்கள் பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் இந்த சிறுதானியங்களுக்கான விற்பனை வாய்ப்புகள், சிறுதானியங்களை பதனப்படுத்துவதற்கான எந்திரங்கள், இந்த சிறுதானியங்களில் இருக்கக்கூடிய சத்து பொருட்கள், அப்புறம் இந்த சிறுதானியங்களை எப்படி மதிப்பு கூட்டிய பொருட்களாக மாற்றி பயன்படுத்த முடியும் அப்படிங்கிற விவரங்கள்லாம் நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக பேராசிரியர்கள் வந்து உங்களுக்கு நிறைய விவரங்கள் சொல்லியிருக்காங்க. இதை தவிர சிறுதானிய சாகுபடி அனுபவம் பற்றியும் நம்ம இந்த தொடர் நிகழ்ச்சியில் கேட்டிருக்கோம். இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் இந்த சத்தான சுவையான சிறுதானிய உணவு வகைகள் தயாரிப்பு அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா, இதில் வந்து சிறுதானிய உணவு வகைகள் தயாரிப்பு மற்றும் விற்பனையில் வெற்றி பெற்ற ஒரு தொழில் முனைவோரை இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் சந்திக்க போகிறோம். இவங்க வந்து சிறுதானியங்களை பயன்படுத்தி எளிதாக சமைக்கக்கூடிய வகையில் தயார் நிலை உணவுகளாக இந்த சிறுதானியங்களை மாற்றி விற்பனை செய்துட்டு வர்றாங்க. அம்மா ஃபுட்ஸ் அப்படிங்கிற பேரில் இந்த தயாரிப்பில் ஈடுபட்டிருக்கிறவங்க திருமதி பத்மாவதி. வாங்க இப்போ அவங்கள சந்திப்போம். வணக்கம் பத்மாவதி.
வணக்கம் மேடம். வணக்கம் நேயர்களே.
நீங்க வந்து இப்போ இந்த சிறுதானியங்கள்ல இருந்து நிறைய உணவு வகைகள் தயாரிக்கிறத சொன்னீங்க.
என்னென்ன
உணவு வகைகள் தயாரிக்கிறீங்க அப்படிங்கிற விவரங்கள்லாம் நீங்க சொல்றதுக்கு முன்னாடி, எப்படி இந்த சிறுதானியங்கள்ல இருந்து உணவு வகைகள் தயாரிக்கலாம், இதை வந்து கமர்ஷியலா பண்ணலாம் அப்படிங்கிற அந்த எண்ணம் வந்து உங்களுக்கு எப்படி வந்துச்சு, அதை முதல்ல சொல்லுங்க.
ஃபர்ஸ்ட் நான் வந்து அக்ரி யூனிவர்சிட்டி அவங்களுக்கு தான் நான் வந்து நன்றி சொல்லணுங்க. ஏன்னா இங்கே வந்து தான் நான் ஃபஸ்ட்டு ட்ரைனிங் எடுத்துக்கிட்டேங்க. சிறுதானியங்கள் பற்றி பெருசாக எனக்கு தெரிய வந்தது இங்கே வந்து கிளாஸஸ்லாம் அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து ஐடியா வந்தது. அப்புறம் அதிலேருந்து கொஞ்சம் டெவலப் பண்ணி அதில் என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிறத யோசித்து, அதாவது வேலைக்கு போகிற பெண்களெல்லாம் இப்போ வந்து உடனடியாக இன்ஸ்டன்ட் மிக்சஸ் தான் நிறைய விரும்புகிறாங்க, அதுவும் சத்தானதாக சுவையானதாக கொடுக்கலாம் அப்படிங்கிறது யோசித்து அதில் வந்து இன்ஸ்டன்ட் மிக்சஸ் அதெல்லாம் தயார் பண்ணிகிட்ருக்கோங்க.
சரிங்க. இங்கே வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னீங்க, அறுவடை பின்சார் தொழில்நுட்ப பயிற்சி கொடுக்குறாங்க இல்லைங்களா, அதில் பயிற்சி எடுத்துக்கிட்டீங்களா, என்ன பயிற்சி எடுத்துக்கிட்டீங்க?
இங்கே வந்து நான் ரெண்டு ட்ரைனிங் வந்தேங்க. ஒன்று வந்து இந்த அடுமனை பொருட்கள், அது இந்த மில்லட்ஸ் பேஸ் பண்ணி எப்படி செய்யணும் அப்படிங்கிறத கிளாஸ் அட்டன் பண்ணேங்க. அதுக்கப்புறம் உடனடி தயார் நிலை உணவுகள் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத அந்த கிளாஸ் கோர்சஸும் இங்கே அட்டன் பண்ணேங்க. அதில் வந்து நாங்கள் வந்து மில்லட்ஸ் பேஸ் பண்ணி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நாங்களே இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து மாவட்ட தொழில் முனைவோர் மையத்துக்கு அவங்களே அழைச்சிட்டு போனாங்க. அங்கே வந்துட்டு தொழில் தொடங்குவதற்கு என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. அதாவது சேல்ஸ் டேக்ஸு, அப்புறம் வந்து ஃபுட் சேஃப்டி மெஷர்ஸ் அதெல்லாம் என்ன ஏது அப்படிங்கிறத சொன்னாங்க. எஃப்எஸ்எஸ்ஏ சர்டிஃபிகேட் வாங்கிறதுக்கு, அப்புறம் வந்து லோக்கல் பஞ்சாயத்து லைசன்ஸு, அப்புறம் வந்து நம்ம எடை போடுறது அந்த வெயிட் அண்ட் மெஷர்மெண்ட் ஆக்ட் படி அந்த பேக்கிங் லைசன்ஸு, அதெல்லாமே எப்படி வாங்கணும் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நல்லா சொல்லி கொடுத்தாங்கங்க.
சரிங்க, இப்போ நீங்கள் இந்த பயிற்சியை எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் உடனே தொழில் துவங்கிட்டீங்களா? எவ்வளோ நாள் ஆச்சு? நீங்கள் எப்படி கிராஜுவலாக ஆரம்பிச்சிங்க அப்படிங்கிறத கொஞ்சம் சொல்லுங்கள்.
ஃபஸ்ட்டு கற்றுக்கிட்டதுக்கப்புறம் நம்ம வந்து வீட்டில் ட்ரையல் பண்ணி பார்த்து அது எப்படி வந்திருக்கு, அப்புறம் வீட்டில் பக்கத்து வீட்டு எதிர் வீடு அந்த மாதிரியெல்லாம் கொடுத்து அவங்கக்கிட்டேருந்து ஒப்பீனியன்ஸ் எல்லாம் வாங்கி, அதுக்கப்புறம் இது வந்து வீட்டுக்குன்னா நம்ம வந்து அளவாக செய்வோம், கமர்ஷியல்னு பண்ணும்போது நிறையா பண்ணணுங்க. அப்போ அதில் வந்து ட்ரையல் அண்ட் எரர் வரும் கண்டிப்பாக, அதனால் அதையும் கொஞ்சம் நல்லா பல்காக பண்ணி அப்புறம் தெரிஞ்ச கடைகளுக்கெல்லாம் கொடுத்து அந்த மாதிரியெல்லாம் பண்ணி அவங்கக்கிட்டேருந்து ஒப்பீனியன் வாங்கி அப்புறம் அந்த எரர்ஸ் எல்லாம் ரெக்டிஃபை பண்ணி அதுக்கப்புறம் இப்போ ஸ்டாண்டர்டைஸ் பண்ணிட்டோங்க.
இப்போ என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க?
மில்லெட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் மிக்ஸுன்னு சொன்னீங்கன்னா வரகு அரிசி வெண்பொங்கல், அப்புறம் வந்து சாமை அரிசி சாம்பார் சாதம், திணை அரிசியில் வந்து புட்டு மாவு, அப்புறம் திணை பாயாசம் மிக்ஸுங்க, அப்புறம் திணையில் சக்கரை பொங்கல் அந்த ஐட்டம்ஸ்லாம் வருதுங்க. அது மட்டும் இல்லாமல் அடுமனை பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா சாமை குக்கீஸுங்க, வரகு குக்கீஸு, அப்புறம் எல்லா சிறுதானியங்களும் சேர்த்து குக்கீஸு, அது அப்புறம் முறுக்கு வெரைட்டிஸ்லாம் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இந்த குக்கீஸில் பார்த்தீங்கன்னா 100% மைதா ஃப்ரீங்க, அதில் வந்து மைதாவே சேர்க்கறது இல்லைங்க, ஃபுல்லாக வந்து சிறுதானிய மாவு வச்சு தான் பண்ணிகிட்ருக்கோங்க. அதுலேயும் சோடா உப்பு அந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே சேர்க்காமல் பண்ணிகிட்ருக்கோம்.
சரிங்க, இப்போ இந்த உணவு சில வகைகள்லாம் சொன்னீங்க இல்லைங்களா, அதில் வந்து என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் அதில் ஆட் பண்ணுறீங்க, அதை வாங்கி பயன்படுத்துகிறவங்களுக்கு உடனடியாக பயன்படுத்துகிற மாதிரி இருக்குன்னு சொன்னீங்க, எப்படி அவங்க பயன்படுத்தலாம், அதுக்கான முறை அதை பற்றி சொல்லுங்கள்.
இப்போ வரகரிசி வெண்பொங்கல்னு பார்த்திங்கன்னா நம்ம பொங்கலுக்கு என்னெல்லாம் போடுவோமோ அது எல்லாமே அதில் உள்ளே இருக்குங்க. அதை வந்து ஜஸ்ட்டு நம்ம ஓப்பன் பண்ணி ஒரு டம்ளருக்கு 4 டம்ளர் தண்ணி ஊற்றி குக்கரில் வச்சு 2 விசில் விட்டிங்கன்னா போதுங்க, ரெடி, அப்படியே சாப்பிட்லாம். குக்கீஸ்னு பார்த்தீங்கன்னா அது என்ன குக்கீஸ், இப்போ கம்பு குக்கீஸ் அப்படின்னா அதில் வந்து கம்பு மட்டும்தான் போடுறோம், கம்பு, அப்புறம் கூட வந்து சுகர் பவுடர் போடுறோங்க, அப்புறம் வந்து பட்டர் கர்டு கொஞ்சம் போடுவோம், அவ்வளோதான், மிக்ஸ் பண்ணி குக்கீஸ் பண்ணிடுவோம்.
இப்போ இது எல்லாமே கமர்ஷியலாக பண்ணணும் அப்படிங்கும்போது உங்களுக்கு மெக்கனைசேஷன் வந்து ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? இப்போ அந்த மெஷினரிஸ்லாம் நீங்கள் வந்து உங்களுக்கு நீங்கள் நினச்சபடி ஈஸியாக கிடச்சிதா, எங்கேருந்து வாங்கினீங்க, எவ்வளோ காஸ்ட் ஆச்சு?
மிஷினரிஸ்லாம் ஈஸியாக அவைலபிள் தாங்க, அதுவும் அக்ரி யூனிவர்சிட்டி அவங்க தான் ரெக்கமெண்ட் பண்ணாங்க, இந்த மாதிரி இந்த இடத்துல போய் பாருங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க, கூட்டிகிட்டு போனாங்க, அதை பார்த்து தான் வாங்கினோம். அது வந்து ஆக்சுவலாக டோட்டல் யூனிட் வந்து குக்கீஸ் யூனிட் பார்த்தீங்கன்னா 45 lakhs வருங்க கமர்ஷியலாக பண்ணுறதுக்கு. அதாவது ஸ்டார்டிங் சீவ்லேருந்து ஆரம்பித்து எல்லாமே கம்ப்ளீட்டாக மிக்சிங்கு, அப்புறம் ஓவன், அப்புறம் அந்த குக்கீஸ் மேக்கிங் மிஷின் எல்லாமே சேர்த்து அந்த யூனிட் அப்படியே. அடுத்து வந்து இது வந்து இந்தியா லெவலில் மார்க்கெட்டிங்க்கு கொண்டு போகிற முயற்சியில் இருக்கும். இப்போ குக்கீஸ் மிஷினரின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் தாங்க, இப்போ மிக்சிங்கும் ஆட்டோமேட்டிக்காக அதே பண்ணி கொடுத்துடும். அப்புறம் வந்து குக்கீஸ் அந்த ஷேப் பண்ணுறதுக்கு அந்த மோல்டு அது வந்து மாவு உள்ளே போட்டோன்னா எல்லாமே கம்ப்யூட்டரைஸ்டு சிஸ்டம்ங்க, நமக்கு என்ன சைஸில் ஒரு குக்கீஸ் வந்து என்ன வெயிட்டில் வேணும் அப்படிங்கிறத நம்ம செட் பண்ணி கொடுத்துட்டோம்னா அதே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு குக்கீஸ் பிரிஞ்சு கொடுத்துரும், அது வந்து எடுத்து நம்ம ஓவனில் வச்சு பேக் பண்ணிடுவோன்னா குக்கீஸ் ரெடி.
சரிங்க, இப்போ குக்கீஸும் சரி, இப்போ இந்த மற்ற இன்ஸ்டன்ட் மிக்சஸும் சரி, இப்போ பேக்கிங் அதுக்கெல்லாம் வந்து நீங்கள் தனியாக அதுக்கு தனியாக மிஷினரி வேணும் இல்லைங்களா, அதுக்கு ஆட்கள் இருக்காங்களா, அது எப்படிங்க?
இப்போ பேக்கிங்க்குன்னு பார்த்தீங்கன்னா அதுவுமே ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் மிஷின் தாங்க, அதே வெய் பண்ணி அதே சீல் பண்ணி அதே வெளியே கொடுத்துருவோங்க.
சரிங்க, அப்புறம் இப்போ இந்த ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது மட்டுமே வந்து நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணால் பத்தாது, நம்ம அதுக்கு தேவையான அந்த இன்புட்ஸ் எல்லாம் வந்து நம்ம ப்ரொக்யூர் பண்ணணும், அப்புறம் அதே மாதிரி நம்ம ப்ரொடியூஸ் பண்ண இந்த குட்ஸ் எல்லாம் மார்க்கெட்டிங் பண்ணணும். இப்போ இந்த மாதிரி ப்ரொக்யூர்மெண்ட்டுக்கு அப்புறம் வந்து மார்க்கெட்டிங்க்கு இது ரெண்டுக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு உங்களோட எஃபர்ட் போட வேண்டியிருக்குன்னு சொல்லுங்கள்.
ரா மெட்டீரியல்ஸ்னு பார்த்தீங்கன்னா வந்து கர்நாடகா, மகாராஷ்டிரா, ஆந்திரா அங்கேருந்தெல்லாம் வாங்கிட்டு இருக்கோங்க. அதாவது நாட்யாடு, நாசிக்கு, அப்புறம் அரிசிகரே அந்த மாதிரி இடத்துலேருந்து வாங்கிட்டு இருக்கோங்க. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா தேனி அந்த மாவட்டங்கள்லேருந்து வாங்கிட்டு இருக்கோங்க. சாமை, வரகு இதெல்லாம் நெல் வாங்கி அதை நாங்களே க்ளீன் பண்ணி அரிசி ஆக்கி ப்ராசஸ் பண்ணி எல்லாமே நாங்களே பண்ணுறோங்க. பண்ணி அதுலேருந்து இன்ஸ்டன்ட் மிக்ஸு, குக்கீஸு, முறுக்கு வகைகள் அந்த மாதிரி எது எதுக்கு தேவையோ அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மார்க்கெட்டிங்னு பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கிறது வந்து பெண்கள் அதாவது பெண்கள் கையில் பொருளாதாரம் வந்ததுன்னாவே சமுதாயம் நாடு எல்லாமே சரியாயிரும். அதனால் நாங்கள் என்ன ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்னாங்க. இப்போ வந்து சுய உதவிக்குழு 60-70 சுய உதவிக்குழு நண்பிகள் வந்து பண்ணிகிட்ருக்காங்க எங்கள்கிட்ட இருந்து எடுத்து. அது இல்லாமல் ஹோம் மேக்கர்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கிறவங்களும் ஒரு 100 லேடிஸ் பக்கம் வாங்கி பண்ணிகிட்ருக்காங்க. அவங்கக்கிட்டேருந்து ஃபீட்பேக்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லாவே வந்திருக்குங்க. ஸோ எங்களோட மெயின் அதாவது ஃப்யூச்சரில் என்ன பண்ணணும் அப்படின்னா, பெண்கள் சார்ந்து அதாவது பெண்களையும் வந்து ஒரு தொழில் முனைவோராகவே ஆக்கலாம் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. அவங்களும் உற்சாகத்தோடு எல்லாம் பண்ணுறாங்க, நல்லா இருக்குங்க.
சரிங்க, இப்போ இந்த இன்ஸ்டன்ட் ஃபுட்ஸ்க்கு அப்படின்னு போகும்போது இப்போ சிறுதானியங்கள் வந்து அரிசியாக நம்ம வாங்கி அப்படியே இப்போ யூஸ் பண்ண முடியுமா, இல்லை அதுக்கு வேறு ஏதாவது பதப்படுத்தும் முறைகள் இருக்குங்களா?
இல்லை, இன்ஸ்டன்ட் மிக்ஸுக்கு வந்து அதுக்கு வேறு ப்ராசஸ் இருக்குங்க. அது வந்து தனியாக பதப்படுத்தி தான் யூஸ் பண்ணுறோம். அது வந்து என்ன பண்ணுவோம்னா, நெல்லை வந்து வேக வச்சுருவோம். வேக வச்சு அதுக்கப்புறம் காய வச்சு தோல் எடுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஏர் ப்ரெஷர் அந்த மெத்தடு மூலம்தான் நாங்கள் வந்து அதோட தோலை வந்து ரிமூவ் பண்ணுறோம். இல்லைனா மற்றவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கெமிக்கல் ப்ளீச்சிங்னு சொல்லி அந்த தோல் சீக்கிரமாக வெளியே வரணும் அப்படிங்கிறதுக்காக அதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. நாங்கள் வந்து அந்த மாதிரி யூஸ் பண்ணாமல் காஞ்சதுக்கப்புறமா ஏர் ப்ரெஷர்லேயே அதோட தோலை வந்து நாங்கள் ரிமூவ் பண்ணிடுவோம். ஸோ அப்படி வர்ற அரிசியை வந்து இன்ஸ்டன்ட் மிக்ஸுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறோங்க. இப்போ அரிசி அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து இந்த நெல்லை வந்து 8 months ஸ்டோரேஜ் பண்ணி அதை தான் எடுத்து நாங்கள் அரிசியாக பண்ணி கொடுக்குறோங்க. இதில் என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் வந்து இப்போது புது அரிசி வச்சோன்னா அரிசி வந்து குழஞ்சி வருங்க. இப்போ எங்கள் அரிசி வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து குழையாதுங்க, உதிரி உதிரியாகவே வரும், நல்லாயிருக்கும். அந்த குழஞ்சி வர அரிசி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் கழித்து எடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே களி மாதிரி கெட்டியாயிருங்க. ஆனால் இதில் வந்து அந்த மாதிரி வராதுங்க.
சரிங்க, இப்போ குக்கீஸ்லாம் வந்து நீங்கள் பண்ணும்போது அதிலெல்லாம் வந்து ஃப்ளேவர் எல்லாம் கொண்டு வர்றாங்க இல்லைங்களா? இப்போ அந்த மாதிரி நீங்கள் அந்த குக்கீஸ் வந்து வேறு ப்ரிசர்வேட்டிவ்ஸோ ஃப்ளேவர்ஸோ அந்த மாதிரிலாம் ஆட் பண்ணுறீங்களா?
இல்லை, நாங்கள் எதுவுமே ஆட் பண்ணுறது இல்லைங்க. அதாவது அதோட நேச்சுரல் ஸ்மெல், அந்த ஃப்ளேவர், அந்த டேஸ்ட், அது வந்து அப்படியே ஜனங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் எசன்ஸு அந்த கெமிக்கல்ஸ் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் அதெல்லாம் எதுவுமே ஆட் பண்ணாமல் ப்யூராக தான் கொடுக்குறோங்க. இப்போ எங்கள் லேட்டஸ்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா கொள்ளு பாசிப்பயிறு இதிலெல்லாம் குக்கீஸ் போட்டிருக்கோங்க, அது வந்து நல்ல வரவேற்பு இருக்குங்க.
சரிங்க, இப்போ நீங்கள் சொல்லும்போது இந்த ரா மெட்டீரியல்ஸ்லாம் வந்து வாங்குறது பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் மற்ற ஸ்டேட்டுங்க தான் சொன்னீங்க. தமிழ்நாட்டில் வந்து இந்த சிறுதானியங்கள் கிடைக்கிறது இல்லைங்களா, நீங்கள் ஏன் வெளியில் போய் வாங்குறீங்க?
அதாவது விவசாயிகள் வந்து இப்போ தாங்க விளைவிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதாவது இதுக்கு முன்னாடி வந்து அவ்வளோவா இங்கே எங்களுக்கு கிடைக்கல. அதாவது 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்து நெல்லே வந்து 2-3 ரூபாய்க்கெலாம் கிடச்சிட்டு இருந்ததுங்க. இப்போ தான் வந்து ஒரு அவேர்னஸ் வந்து விவசாயிகளும் வந்து அதாவது மக்கள் விரும்பி கேட்குறாங்க அப்படின்னோடனே விவசாயிகளும் பயிரிட்டு பண்ணிகிட்ருக்காங்க. இனிமே வந்து எங்களுக்கு இங்கேயே கிடச்சிருங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. இப்போ வந்து 25 ரூபா வரைக்கும் இருக்குங்க நெல்லோட விலை.
இப்போ நீங்கள் வந்து சிறுதானியங்கள் மட்டும் இல்லாமல் இந்த கொள்ளு பாசிப்பயிறு இதெல்லாம் வச்சு கூட குக்கீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னீங்க. இந்த மாதிரி புதுசாக வந்து இன்னும் ஏதாவது அறிமுகப்படுத்துகிற மாதிரி உங்களுக்கு எண்ணங்கள் இருக்குங்களா, பிளான் இருக்குங்களா?
நிறைய இருக்குங்க, நிறைய செய்யணும் அப்படின்னு நினைக்கிறோம், ப்ராசஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். பார்த்தீங்கன்னா அரிசி வகைகள் வந்து பாரம்பரியமாக முதல்லலாம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க, அது வந்து அப்படியே மக்கள்கிட்ட அப்படியே அடங்கி அப்படியே நலிந்து போச்சுன்னு கூட சொல்லலாம். அதை வந்து கண்டுபிடிச்சி ஜனங்கள்கிட்ட கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ பார்த்தீங்கன்னா மூங்கில் அரிசி, அப்புறம் மாப்பிள்ளை சம்பா, காடை கன்னி அரிசி, அப்புறம் கருப்பு கவுனி அரிசி, அப்புறம் சிவப்பு அரிசி, பூங்கார் அரிசி அப்படிங்கிறதெல்லாம் இப்போ கொண்டு வந்துட்டுருக்கோங்க மார்க்கெட்டில். அதெல்லாம் வந்து தஞ்சாவூர் சைட்லேருந்து கிடைக்குதுங்க.
நெல் வாங்கி அரிசியாக ப்ராசஸ் பண்ணி கொடுக்குறீங்களா?
அது வந்து அரிசியாகவே வாங்கிடுறோங்க.
இப்போ வந்து நிறைய இந்த சிறுதானிய உணவுகள் மட்டும் இல்லாமல் அரிசியிலேயே நம்ம பாரம்பரிய ரகங்கள் அதெல்லாமும் கூட வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி பண்ணிகிட்ருக்குதா சொன்னீங்க. இனி எதிர்காலத்தில் இந்த சிறுதானியங்களை பொறுத்த அளவுலையும் சரி, அல்லது இந்த உணவு வகைகள் தயாரிப்புலையும் சரி, என்ன மாதிரி பிளான்ஸ் வச்சுருக்கீங்க? இந்த துறையில் வந்து வரலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு என்ன உங்களுடைய ஆலோசனை என்ன சொல்வீங்க?
அதாவது இப்போ வந்து ஜனங்கள் வந்து நவீன உணவு முறை இந்த ஃபாஸ்ட் ஃபுட் அப்படிங்கிற இதை விட்டுட்டு எல்லாருமே வந்து ஆரோக்கியத்தை நோக்கி போயிட்டுருக்காங்க, பாரம்பரிய உணவு வகைகளை தேடி போயிட்டுருக்காங்க. அதனால் இது வந்து வர வர வருங்காலத்தில் வந்து நல்ல வரவேற்பாக தான் இருக்கும். அதாவது புதுசாக தொழில் செய்யணும், இந்த துறையில் வந்து செய்யணும் அப்படிங்கிறவங்க வந்து தைரியமாக செய்யலாம். அதாவது மார்க்கெட்டிங் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும் அப்படிங்கிறது என்னோட கருத்துங்க.
சரிங்க, இப்ப நீங்க சொல்லும்போது இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பண்றதுக்கு பெரிய பெரிய மெஷினரிஸ் எல்லாம் வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க. வெறும் மெஷினரிஸ் மட்டும் இருந்தா பார்த்தது நம்ம கூட வேலை செய்யறதுக்கு மேன் பவரும் வேணும். இப்போ உங்ககிட்ட எவ்வளோ பேர் வேலை செய்கிறாங்க?
எங்ககிட்ட வந்து குறைஞ்சது ஒரு 40-50 பேர் வேலை பார்க்குறாங்க. அதில் வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பெண்கள் தான் இருக்காங்க.
மார்க்கெட்டிங் இது இல்லாமல் ப்ரொடக்ஷன் சைடில் மட்டும் இல்லைங்களா?
ப்ரொடக்ஷன் சைடில் மட்டும். இப்போ எங்ககிட்ட வேலை செய்கிறவங்களே பார்த்தீங்கன்னா தொழில் கற்றுக்கிட்டு தனியாக அவங்களும் அவங்க தயார் பண்ணி சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கும் நாங்கள் வந்து ஆதரவு கொடுத்துட்டு தான் இருக்கோம். இன்னும் புதுசாக தொழில் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் தாராளமாக எங்களை வந்து அணுகலாம். எல்லா உதவிகளும் தொழில்நுட்ப உதவி எது வேணும்னாலும் நாங்கள் பண்ணி கொடுக்க தயாராக இருக்கோம். என்னோட காண்டாக்ட் நம்பர் வந்துங்க 8681-84-8484.
சரிங்க, இப்போது நீங்கள் வந்து 40 பேர் வச்சு வேலை வாங்குறேன் அப்படின்னு சொன்னீங்க. இப்போது எப்படிங்க ஒரு குடும்ப தலைவியாக இருந்துட்டு நீங்கள் இவ்வளோ பேரை வச்சு வேலை வாங்குறீங்க? ரா மெட்டீரியல்ஸ் வாங்குறது, ப்ரொடக்ஷன், இது எல்லாமே எப்படி பார்த்துக்குறீங்க, எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க?
அதாவது ரா மெட்டீரியல் வாங்குறது செய்கிறது எல்லாமே வந்து என்னோட கணவர் தான் பார்த்துக்கிறாருங்க. நான் வந்து ப்ரொடக்ஷன் ஃபுல்லாக நான் பார்த்துக்கிறேங்க. மார்க்கெட்டிங்கும் அவர் தான் பார்த்துக்கிறாரு. ஃபுல் சப்போர்ட்டும் அவர் தான். இப்போ ஃபேமிலி பார்த்துக்கிறதுனால ரெண்டு பேருமே பார்த்துக்குறோம். அதனால தான் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியுதுங்க. வீட்டை பார்த்துக்கிறதுன்னு சொன்னீங்கன்னா எனக்கு வந்து 3 பொண்ணுங்க. மேக்ஸிமம் வீட்டை அவங்களே பார்த்துக்கிறாங்க. ஸோ எனக்கு வீடு பற்றின டென்ஷனே இல்லாமல் என்னை வச்சுக்கிறாங்க. நான் ஆஃபீஸ்லேருந்து வந்தால் கூட எனக்கு என்ன வேணும்னு அவங்களே ரெடி பண்ணி வச்சிடறாங்க. நைட் அம்மா வந்தால் இது சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி எனக்கும் அவங்களே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுறதுனால எனக்கு எந்த டென்ஷனுமே இல்லைங்க.
தொழிலில் உங்களுடைய முழு கவனத்தையும் உங்களால் செலுத்த முடியுது இல்லைங்களா? இப்போ அந்த மாதிரி ஒரு நல்ல குடும்ப ஆதரவான கணவர் குழந்தைகள் எல்லாம் கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப ஒரு பெரிய விஷயம் இல்லைங்களா? சரிங்க, இப்போ வந்து உடனடி உணவு வகைகளாக நீங்கள் தயார் பண்ணி விற்கிறதா சொன்னீங்க. இப்போ நீங்கள் சொன்னது வந்து இப்போ ஃபுல்லாக நேரமே இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு இதெல்லாம் தேவையாக இருக்கும். சிலருக்கு கொஞ்சம் நேரம் இருக்குது ஆனால் எங்களுக்கு இதை பற்றி தெரியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது எப்படி இந்த உணவு வகைகளை அவங்க தயார் செஞ்சு நீண்ட நாளைக்கு வச்சுக்க முடியுமா, இல்லை உடனே தயார் செஞ்சு சாப்பிட்ற மாதிரி தான் இதை தயாரிக்க முடியுமா?
இல்லை நம்ம வீட்டில் தயாரித்து வச்சுக்கலாங்க. குறைஞ்சது 3 மாதம் வரைக்கும் கெடாமல் இருக்கும். அதாவது நெல் வாங்கி க்ளீன் பண்ணின நெல்லே கிடைக்குதுங்க இப்போது. ஸோ அது வாங்கி ஒரு 5 hours அந்த மாதிரி ஊற வச்சுட்டு தண்ணி நல்லா வடிச்சிட்டு லைட்டாக ஆற வச்சிடணுங்க. இந்த அரிசி மாவெல்லாம் அரைப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி லைட்டாக ஈரம் இருந்தால் போதுங்க. மிக்சியில் வந்து ரிவர்ஸில் போட்டிங்கன்னா அது உமி தனியாக அரிசி தனியாக வருங்க. அதை வந்து புடச்சி க்ளீன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த பொங்கல்னால் அதுக்கு என்னென்ன போடுவோம், பாசிப்பருப்பு, மிளகு, சீரகம், முந்திரி பருப்பு இதெல்லாம் வறுத்து அதில் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாங்க. உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி தனியாக வச்சுட்டு தேவைக்கு நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க. அப்படி பண்ணிக்கலாம். 3 மாதம் வரைக்கும் வச்சுருக்கலாங்க. எந்த ஸ்மெல்லு அந்த மாதிரி எதுவும் வராது, பூச்சி வராதுங்க, நல்லாயிருக்கும். இப்போ இன்ஸ்டண்ட்டாக தயார் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதாவது முந்திரி எல்லாமே உள்ளே சேர்த்துக்கலாங்க. அதில் வறுக்கும் போது மட்டும் கொஞ்சம் கவனமாக வறுக்கணுங்க. எண்ணெய் கொஞ்சம் அளவாக விட்டு வறுத்து நம்ம கலந்து வச்சுக்கலாங்க. குறைஞ்சது 3 மாதம் வரைக்கும் நல்லாயிருக்கும்.
இப்போ எண்ணெய் விட்டு வறுக்கிறது அப்படிங்கும்போது அது எப்படிங்க, நீங்கள் சொல்கிற மாதிரி 3 மாதம் தாக்கு பிடிக்குமா?
ஆ, வருங்க வருங்க, நல்ல எண்ணெய் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்குங்க.
சரிங்க, இப்போ வந்து பொங்கல் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்னாக்கா நீங்கள் நெல்லாக வாங்கி அதை வேக வச்சு இது பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ குக்கீஸோ அல்லது முறுக்கு அந்த மாதிரிலாம் பண்ணும்போது அப்படியே அரிசியாக வாங்கி அரைச்சி பண்ணிக்கலாம் இல்லைங்களா?
ஆமாங்க, முறுக்கு செய்யும்போது அரிசியாக வாங்கி அது அரிசி தான், 1 கிலோ அரிசிக்கு 200 கிராம் வறுகடலை போட்டுட்டு தேவையான அளவு உப்பு, எள், அப்புறம் மிளகாத்தூள் போட்டு பிசைஞ்சு அதில் முறுக்கு செஞ்சுருவோம். நல்ல எண்ணெயில் செஞ்சு எடுத்துருவோங்க. இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா எண்ணெயில் போட்டு எடுத்ததுக்கு அப்புறங்க ரிவர்ஸ் ஆயில் மிஷின்னு ஒன்று இருக்குங்க, அதில் வச்சுட்டோம்னா அதில் எண்ணெய் ஃபுல்லாக அது வந்து ரிவர்ஸில் எடுத்துருங்க. எடுத்துட்டோம்னா உடம்புக்கு எந்த ஒரு இதுவுமே இருக்காது. இப்போ ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டோம்னா எண்ணெய் அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க, எண்ணெயாக இருக்குது, வயசானவங்க சாப்பிட மாட்டாங்க. இது வந்து குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் சாப்பிட்லாங்க, ஹெல்த்தி கூட. ரொம்ப நாள் வச்சும் சாப்பிட்லாம், அந்த ஸ்மெல்லெல்லாம் எதுவும் வராதுங்க.
சரிங்க, இது வரைக்கும் உங்களுடைய இந்த சிறுதானியங்கள்லேருந்து சுவையான சத்தான உணவு வகைகள் தயாரிக்கிறது எப்படி அப்படிங்கிற அந்த உற்பத்தி முறைகள் பற்றியும் இன்னும் சிறுதானியங்கள் பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள்லாமும் நம்ம நேயர்களுக்கு சொன்னீங்க. நீங்கள் சொன்ன இந்த விவரங்களுக்காக உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம். அதே சமயம் உங்களுடைய தொழிலில் நீங்கள் இன்னும் மேலும் வளர எங்களுடைய வாழ்த்துக்கள் பல்கலைக்கழகத்தின் சார்பிலையும் வானொலி நிலையத்தின் சார்பிலையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோங்க. ரொம்ப நன்றி, வணக்கம்.
நன்றி, நன்றி, வணக்கம்.
நேயர்கள் இதுவரை கேட்டது சிறுதானியங்கள் உற்பத்தி மற்றும் மதிப்பு கூட்டுதல் தொழில்நுட்பங்கள் என்ற சமுதாய வானொலி வேளாண்மை பள்ளி பாடத்தொடரில் 13வது பாடம் சத்தான சுவையான சிறுதானிய உணவு வகைகள் தயாரிப்பு பற்றியது. இந்த பாடத்தில் சிறுதானியங்களிலிருந்து தயார் நிலை உணவு வகைகளை தயாரித்து விற்பனை செய்து வரும் திருமதி பத்மாவதி அவர்கள் வணிக ரீதியாக என்னென்ன சிறுதானிய உணவு வகைகளை எப்படி தயாரிக்கிறார் என்பது பற்றிய விவரங்களை கூறியதோடு, இந்த சிறுதானிய உணவு வகைகளை அவரவர் தமது வீடுகளிலேயே நேரம் கிடைக்கும் போது தயாரித்து வைத்துக்கொண்டு அவற்றை பயன்படுத்தி எளிதாகவும் விரைவாகவும் சமைக்கலாம் என்பதையும் கூறினார். அவர் தந்த இந்த குறிப்புகளை பயன்படுத்தி நாமும் சிறுதானிய உணவுகளை நமது அன்றாட உணவில் இடம்பெற செய்யலாம் அல்லவா? நேயர்களே, கால மாற்றங்களுக்கு ஏற்றவாறு நம்முடைய உணவு பழக்கமும் மாறிக்கிட்டே வந்திருக்கு. மாற்றம் மட்டுமே மாறாதது அப்படின்னு நம்ம சொன்னாலும், புதிதாக ஏற்படுகின்ற அந்த மாற்றங்கள் நமக்கு நன்மை செய்யக்கூடியதாக இருக்கணும் இல்லைங்களா? இப்போ நம்ம உணவு பழக்கத்தை எடுத்துக்கிட்டோன்னாக்க, நம்முடைய முக்கியமான உணவு தானியம் அரிசியாக தான் இருந்துகிட்ருக்கு. கோதுமையும் ஓரளவு நம்முடைய உணவில் இடம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். கொஞ்ச காலம் முன்னாடி வரைக்கும் கிராமப்புற மக்களுடைய அன்றாட உணவாக சிறுதானியங்கள் இருந்து வந்திருக்கு. ஆனால் அவங்களும் கூட கொஞ்சம் கொஞ்சமாக அரிசிக்கு மாறிட்டாங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் சிறுதானியங்களை நம்ம அன்றாட உணவாக எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. இதுக்கு வந்து நம்ம ரெண்டு காரணங்கள் சொல்லலாம். முதலாவது முக்கியமானது நம்முடைய உடல் நலம். சிறுதானியங்களை அரிசி மற்றும் கோதுமையோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது சிறுதானியங்களில் நார்ச்சத்து, இரும்பு சத்து, புரதம், உயிர் சத்துக்கள் அப்படின்னு சொல்லப்படுற வைட்டமின்கள், தாது உப்புக்கள் இதையெல்லாம் நிறைய இருக்குது. இந்த சத்துக்கள்லாம் பல்வேறு நோய்கள் ஏற்படாமல் நம்முடைய உடல் நலத்தை பாதுகாக்குது. அது பற்றிய ஒரு விழிப்புணர்வும் இப்போ ஏற்பட்டிருக்கு. அதனால சிறுதானியங்களுக்கான தேவையும் அதிகரிச்சுக்கிட்டு வருது. இப்போ நம்ம சந்தையில் பார்க்கும்போது இந்த சிறுதானியங்களோட விலை சற்று அதிகமாக தான் இருக்குது. இருந்தாலும் இந்த விழிப்புணர்வும் தேவையும் அதிகரிச்சிருக்கிறதுனால இனி உற்பத்தியும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தமிழக அரசும் கூட சிறுதானிய உற்பத்தி அதிகரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய திட்டங்கள் தீட்டி செயல்படுத்திட்டு வர்றாங்க. சிறுதானியங்களுடைய பயன்பாட்டை அதிகரிக்கணும் அப்படிங்கிறதுக்கான இன்னொரு காரணம் தண்ணீர் தேவை. சிறுதானியங்களோடு ஒப்பிடும்போது நெல் சாகுபடிக்கு தேவையான தண்ணீருடைய அளவு ரொம்ப அதிகமாக இருக்குது. சிறுதானியங்கள் பார்த்தோம்னா பெரும்பாலும் மானாவாரி நிலங்களில் சாகுபடி செய்யப்படுது. குறைந்த அளவு தண்ணீர் கிடைச்சாலே இந்த பயிர்கள் ஓரளவு மகசூலை கொடுக்கும். அதே சமயம் சிறுதானியங்களை பொறுத்த வரைக்கும் பூச்சி நோய் தாக்குதலும் குறைவு தான். அதனால் பயிர் பாதுகாப்புக்கு நம்ம செய்ய வேண்டிய செலவும் இதில் குறைவாகுது. இந்த பூச்சிக்கொல்லிகள் பயன்படுத்துறதுனால ஏற்படக்கூடிய பக்க விளைவுகளும் நமக்கு இதில் இல்லை. சிறுதானியங்களை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக சொல்லப்படுற இன்னொரு விஷயம், சிறுதானியங்கள்லேருந்து சிறுதானியங்களை பதனப்படுத்துறதுங்கிறது ரொம்ப சிறுதானியங்களை பதனப்படுத்துறதுக்கான ஆட்கள், அதாவது அந்த முறை தெரிஞ்சவங்க அல்லது அதை செய்கிறதுக்கான நேரம் இல்லை அப்படிங்கும்போது அந்த வேலைகளை செய்கிறதுக்கான எந்திரங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இந்த எந்திரங்களில் தென்படுற ஒரு சில குறைபாடுகள் நிவர்த்தி செய்யப்பட்டு இந்த எந்திரங்கள் மேம்படுத்தப்பட்டதாக உருவாக்கப்பட்டுட்டு வருது. அதனால் சிறுதானியங்கள் இனி சந்தையில் தாராளமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இந்த சிறுதானியங்களை நம்ம அன்றாட உணவில் சாதமாக சமைச்சு நம்ம அரிசி சாப்பாட்டுக்கு பதிலாக அதை பயன்படுத்தலாம். அல்லது சிறுதானியங்களை மாவாக அரைச்சி நம்ம எப்பவும் செய்கிற மாதிரி களி, கூழ், புட்டு, தோசை இந்த மாதிரி பதார்த்தங்களாகவும் செஞ்சு சாப்பிடலாம். இன்னும் கூட சொல்ல போனோம்னாக்க, அதிரசம், லட்டு, பொங்கல், பாயாசம் இந்த மாதிரி இனிப்பு வகைகளாகவோ அல்லது முறுக்கு மாதிரியான கார வகைகளாகவோ செஞ்சு நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இப்போ குழந்தைங்க நூடுல்ஸ் மாதிரி புதுசாக வந்திருக்கிற இந்த உணவு வகைகளை விரும்புகிறாங்க அப்படின்னாக்க, சிறுதானியங்களை பயன்படுத்தி நூடுல்ஸ் மாதிரியான புதிய உணவு வகைகளையும் தயாரிக்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம பல்கலைக்கழகத்தில் இருக்கிற அறுவடை பின்சார் தொழில்நுட்ப மையத்தில் மாறுபட்ட உணவு வகைகளாக எப்படி சிறுதானியங்களை தயாரிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கான பயிற்சிகளும் கொடுக்குறாங்க. இன்னும் சொல்ல போனோம்னாக்க, அடுமனை பொருட்கள்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, பேக்கரி ப்ராடக்ட்ஸ், அதாவது குக்கீஸ்னு சொல்லப்படுற அந்த பிஸ்கட் வகைகளை முழுமையாக சிறுதானியங்களை பயன்படுத்தி செய்ய முடியும் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே சமயம் ஒரு சில பொருட்களில் முழுமையாக சிறுதானியங்களை பயன்படுத்த முடியலைனாலும் 30-40% வரைக்கும் மைதாவை குறைச்சிட்டு சிறுதானிய மாவுகள் ஏதாவது ஒன்று அது கூட சேர்த்து பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறதையும் அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால் முழுமையாக இந்த பேக்கரி ப்ராடக்ட்ஸில் சிறுதானியங்களை பயன்படுத்த முடியலைனாலும் முடிந்த வரைக்கும் சிறுதானியங்களை நம்முடைய உணவில் சேர்த்துக்கிறதுக்கு இது ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. அதனால் சிறுதானியங்களை வீட்டளவில் நம்முடைய உணவு தயாரிப்பில் பயன்படுத்துறது மட்டும் இல்லாமல் நிறைய வாய்ப்புகள் இருக்கிறதுனால இதை ஒரு சிறு தொழிலாக துவங்கி வெற்றிகரமாக செய்ய முடியும். அதற்கான முறைகளையும் பல்கலைக்கழகம் பயிற்சிகள் மூலமாக வழங்கிட்டுருக்கு. எனவே சிறுதானியங்களை நம்முடைய அன்றாட உணவில் பயன்படுத்த வேண்டியது ரொம்ப அவசியம். அந்த அவசியத்தை உணர்த்துற வகையில் தான் இந்த சிறுதானியங்களை பற்றிய தொடர் நிகழ்ச்சி நம்ம வானொலியில் ஒளிபரப்பப்பட்டு வருது. இந்த நிகழ்ச்சிகளையெல்லாம் கேளுங்க. இந்த நிகழ்ச்சி பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் ஏற்பட்டால் அதையும் எங்களுக்கு எழுதுங்க. நீங்கள் எழுத வேண்டிய முகவரி: சமுதாய வானொலி நிலையம், விரிவாக்க கல்வி இயக்ககம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர் 3. மின்னஞ்சல் மூலமாக உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கிறதுக்கு dee@tnau.ac.in மற்றும் ஒரு மின்னஞ்சல் முகவரி crstnau107.4@gmail.com. இந்த நிகழ்ச்சியை வழங்கியவர்கள் நபார்ட்.
ஆண்டுகளாய் கிராமங்கள் அனைத்தையும் இணைக்கிறது நபார்டு. கிராமங்கள் செழிக்க, தேசம் செழிக்கும்.
தொடர்வது சிறுதானியங்கள் குறித்த பாடல்.
தன்னாம் சிறுதானியம் சாப்பிட்டு நலம் பெறுவோம், குருதானியம் சாப்பிட்டு நோய் விரட்டுவோம். நார்ச்சத்து, இரும்பு சத்து, புரத சத்து, சுண்ணாம்பு சத்து, வைட்டமின்கள் நிறைந்ததுவே. சிறுதானியம் சாப்பிட்டு நலம் பெறுவோம், குருதானியம் சாப்பிட்டு நோய் விரட்டுவோம். கம்பு சோளம், மக்காச்சோளம், கேழ்வரகு, தென சமை, வரகு, பனிவரகு, குதிரை வாலி. சிறுதானியம் சாப்பிட்டு நலம் பெறுவோம், குருதானியம் சாப்பிட்டு நோய் விரட்டுவோம். வளரும் குழந்தைக்கு சிறந்த உணவாமே, கர்ப்பிணி பெண்களுக்கு ஏற்ற உணவாமே. சிறுதானியம் சாப்பிட்டு நலம் பெறுவோம், குருதானியம் சாப்பிட்டு நோய் விரட்டுவோம். நீரிழிவு புற்றுநோய் தடுத்திடுமே, இரத்த சோகை மலச்சிக்கல் போக்கிடுமே. சிறுதானியம் சாப்பிட்டு நலம் பெறுவோம், குருதானியம் சாப்பிட்டு நோய் விரட்டுவோம். கோடைகால உணவாக விளங்குமே, குளிர்ச்சி அளிக்கும் கம்பங்கூழ் சிறந்ததுவே. சிறுதானியம் சாப்பிட்டு நலம் பெறுவோம், குருதானியம் சாப்பிட்டு நோய் விரட்டுவோம். சைவ உணவு உண்பவர்க்கு வரமாக விளங்குவது சாமை உணவாமே. சிறுதானியம் சாப்பிட்டு நலம் பெறுவோம், குருதானியம் சாப்பிட்டு நோய் விரட்டுவோம். தேனும் திணை மாவும் குழந்தைகளின் குடல் செயல்பாட்டினை சீர் செய்யுமே. சிறுதானியம் சாப்பிட்டு நலம் பெறுவோம், குருதானியம் சாப்பிட்டு நோய் விரட்டுவோம். கம்பு புட்டு, ராகி களி, சோள தோசை, சாமை பொங்கல், வரகு சாதம் நலமளிக்குமே. சிறுதானியம் சாப்பிட்டு நலம் பெறுவோம், குருதானியம் சாப்பிட்டு நோய் விரட்டுவோம். ஆரோக்கிய உணவாம் சிறுதானியமே, நச்சான துரித உணவு வேண்டாமே. சிறுதானியம் சாப்பிட்டு நலம் பெறுவோம், குருதானியம் சாப்பிட்டு நோய் விரட்டுவோம். கெட்ட கொழுப்பை குறைக்கும் உணவாமே, எலும்புக்கு பலம் தரும் உணவாமே. சிறுதானியம் சாப்பிட்டு நலம் பெறுவோம், குருதானியம் சாப்பிட்டு நோய் விரட்டுவோம். சுற்றுச்சூழல் காக்கும் பயிராமே, நோய் எதிர்ப்பு சக்தி தரும் பயிராமே. சிறுதானியம் சாப்பிட்டு நலம் பெறுவோம், குருதானியம் சாப்பிட்டு நோய் விரட்டுவோம். அரிசி கோதுமைக்கு மாற்றாமே மதிப்பு கூட்டி பயனளிக்கும் தானியமே. சிறுதானியம் சாப்பிட்டு நலம் பெறுவோம், குறுதானியம் சாப்பிட்டு நோய் விரட்டுவோம். சிறுதானியம் வேளாண்மைக்கு உயிர் நாடி பயிர் செய்து பயனடைவீர் தோழர்களே. சிறுதானியம் சாப்பிட்டு நலம் பெறுவோம், குறுதானியம் சாப்பிட்டு நோய் விரட்டுவோம்.
இதுவரைக்கும் நீங்க கேட்ட சிறுதானியத்தினுடைய மகத்துவத்தை பத்தி சொல்ற இந்த அருமையான பாடலை எழுதி நமக்காக பாடினவங்க நமது பல்கலைக்கழக நாட்டு நலப்பணித்திட்ட அலுவலர் முனைவர் மூரா லதா அவங்க.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு, வேளாண்மை பல்கலைக்கழகம் தான்